ஓம் சாந்தி. 28/4/2026. இனிமையான குழந்தைகளே, தந்தையை போன்று அன்பானவர்களாக ஆவதற்கு தன்னை ஆத்மா புள்ளி என்று புரிந்து கொண்ட தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: நினைவில் இருப்பதற்கான குப்தமான கடின முயற்சி ஒவ்வொரு குழந்தையும் செய்ய வேண்டும். ஏன்? பதில்: ஏனென்றால் நினைவு இன்றி ஆத்மா பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியாது. எப்பொழுது குப்தமாக நினைவில் இருப்பீர்களோ, ஆத்மாபிமானியாக ஆவீர்களோ, அப்பொழுதுதான் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். தர்மராஜரின் தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான சாதனமும் நினைவுதான். நினைவில்தான் மாயையின் புயல்கள் தடையிடுகிறது. ஆகையால் நினைவிற்கான குப்த முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் லட்சுமி நாராயணரை போல அன்பானவர்களாக ஆக முடியும். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் சாந்தி. இந்த புகழ் அனைவருக்கும் தந்தையாக இருப்பவருடையது ஆகும். பகவானை, அதாவது தந்தையை நினைவு செய்கிறார்கள். அவரை தாய் தந்தை என்று கூட கூறுகிறார்கள் அல்லவா? பரமபிதா என்றும் கூறுகிறார்கள். அனைத்து மனிதர்களையும் பரமபிதா என்று கூறுவது கிடையாது. ஆனால் லௌகீக தந்தையையும் பாபா என்று கூறுகிறார்கள். யாரை லௌகீக தந்தை என்று கூறுகிறீர்களோ, அவரும் பரலௌகீக தந்தையை தான் நினைவு செய்கிறார். உண்மையில் ஆத்மா தான் நினைவு செய்கிறது. அதுவே லௌகீக தந்தையையும் நினைவு செய்கிறது. அந்த ஆத்மாவானது தனது ரூபத்தையும் தொழிலையும் அறிந்து இருக்கவில்லை. ஆத்மா தன்னையே அறிந்து இருக்கவில்லை எனும் பொழுது பரமபிதாவை எப்படி அறிந்திருக்க முடியும்? தனது லௌகீக தந்தையை அனைவரும் அறிந்திருக்கின்றனர். அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. இல்லை என்றால் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? பரலௌகீக தந்தையிடமிருந்து அவசியம் ஆஸ்தி கிடைத்திருக்க வேண்டும். ஹே பரமபிதா என்று கூறுகிறார்கள். அவரிடம் கருணை, மன்னிப்பு கேட்கிறார்கள். ஏனென்றால் பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் ஆத்மாவை அறிந்து கொள்வது, பிறகு பரமாத்மாவை அறிந்து கொள்வது என்ற பாடம் மிகவும் கடினமானது ஆகும். எளிதிலும் எளிதானது, மேலும் கடினத்திலும் கடினமானதும் ஆகும். எவ்வளவு விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்கிறார்கள், அதன் மூலம் சந்திர மண்டலம் வரை செல்கின்றனர். இருப்பினும் இந்த ஞானத்திற்கு முன் அது ஒன்றுமில்லை. தன்னை மற்றும் தந்தையையும் அறிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். எந்த குழந்தைகள் தங்களை பிரம்மா குமார், குமாரி என்று கூறிக்கொள்கிறீர்களோ, அவர்களும் தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். நான் ஆத்மா புள்ளியாக இருக்கிறேன், நமது தந்தையும் புள்ளியாக இருக்கிறார் என்பதை மறந்து விடுகிறீர்கள். இது கடினமான பாடமாகும். தன்னை ஆத்மா என்பதையே மறந்து விடும் பொழுது தந்தையை நினைவு செய்வதையும் மறந்து விடுகிறீர்கள். ஆத்மா அபிமானி ஆவதற்கான பயிற்சி கிடையாது. ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. அதில்தான் 84 பிறவிக்கான பாகம் பதிவாகி இருக்கிறது. அதை ஆத்மாவாகிய நான் விதவிதமான சரீரத்தின் மூலம் நடித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடுகிறீர்கள். புரிந்து கொள்வதற்கு முக்கியமான விஷயம் இதுவாகும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவை புரிந்து கொள்வதை விடுத்து மற்ற ஞானம் அனைத்தும் புத்தியில் வந்துவிடுகிறது. நாம் 84 பிறவிகள் எடுக்கிறோம். சூரியவம்சி, சந்திரவம்சி ஆகின்றோம். இந்த சக்கரம் மிகவும் எளிதாக புரிந்துவிடும். ஆனால் சக்கரத்தை மட்டும் அறிந்து கொள்வதால் அந்த அளவிற்கு நன்மை கிடையாது. தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்வதில்தான் நன்மை இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் நட்சத்திரத்தை போல இருக்கிறேன். பிறகு தந்தையும் நட்சத்திரத்தை போன்று மிக சூக்ஷ்மமாக இருக்கிறார். அவர்தான் சத்குதி கொடுக்கும் வள்ளலாக இருக்கிறார். அவரை நினைவு செய்தால்தான் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். இந்த முறையில் யாரும் நிரந்தரமாக நினைவு செய்வது கிடையாது. ஆத்மா அபிமானியாக ஆவது கிடையாது. நான் ஆத்மா என்பது அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்பது தந்தையின் கட்டளையாகும். நான் புள்ளியாக இருக்கிறேன், இங்கு நடிகனாக வந்து நடிக்கிறேன். என்னிடத்தில் 5 விகாரங்களின் கரைகள் படிந்திருக்கிறது. இரும்பு யுகத்தில் இருக்கிறேன். இப்பொழுது தங்க யுகத்திற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தந்தையை மிக அன்பாக நினைவு செய்ய வேண்டும். இந்த முறையில் தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் கரைகள் நீங்கும். இதில்தான் முயற்சி இருக்கிறது. சேவை சம்பந்தமாக சரியான தகவல் தருவது இல்லை. இன்று இந்த சேவை செய்தேன், மிகவும் நன்றாக இருந்தது என மிகைப்படுத்தி கூறுகிறார்கள். ஆனால் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தில் யாருக்கும் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படவில்லை என்று சிவபாபா புரிந்து கொள்கிறார். பாரதம் சொர்க்கமாகவும் நரகமாகவும் எப்படி ஆகிறது? 84 பிறவிகள் எப்படி எடுக்கிறோம்? சதோ ரஜோ தமோவில் எப்படி வருகிறோம்? இதை கேட்டு இதன் தாக்கத்தில் வருகிறார்கள். அவ்வளவுதான், பரமாத்மா நிராகாரராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். மற்றபடி நான் ஆத்மா, எனக்குள் 84 பிறவிகளுக்கான பாகம் பதிவாகி இருக்கிறது. தந்தையும் புள்ளியாக இருக்கிறார், அவரிடம் முழு ஞானமும் இருக்கிறது. அவரை நினைவு செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்தை யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வது கிடையாது. உலக சரித்திர பூகோளத்தின் ஞானத்தை தந்தைதான் கொடுக்கிறார். உலக சரித்திரம் பூகோளம் இருக்க வேண்டும் என்று அரசாங்கமும் விரும்புகிறது. இது அதைவிட சூக்ஷ்மமான விஷயமாகும். ஆத்மா என்றால் என்ன? அதில் 84 பிறவிகளுக்கான பாகம் எப்படி பதிவாகி இருக்கிறது? அதுவும் அழிவற்றதாகும். இதை நினைவு செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் விநாசமாகும். இப்படி நினைவு செய்வதற்கு யாரும் ஈடுபட தயாராக இல்லை. இந்த நினைவில் இருந்தால் மிக அன்பானவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த லட்சுமி நாராயணனை பாருங்கள், எவ்வளவு அன்பானவர்களாக ஆகி இருக்கிறார்கள். இங்கிருக்கும் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? என்னிடத்தில் எந்த குணங்களும் இல்லை என்று அவர்களே கூறுகிறார்கள். நாங்கள் அசுத்தமாக இருக்கிறோம், நீங்கள் தூய்மையாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள். எப்பொழுது தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்து தந்தையை நினைவு செய்வீர்களோ அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் மிக குறைவாக தான் வெற்றி கிடைக்கும். என்னிடத்தில் மிக நன்றாக ஞானம் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். உலக சரித்திர பூகோளத்தை நாம் அறிவோம், ஆனால் யோகத்தின் சார்ட் பற்றி கூறுவது கிடையாது. மிக குறைவானவர்கள்தான் இப்படிப்பட்ட மனநிலையுடன் இருக்கிறார்கள். அதாவது தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்கிறார்கள். பலருக்கு பயிற்சி கிடையாது. குழந்தைகள் ஞான சக்கரத்தை மட்டுமே புத்தியில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பாபா புரிந்திருக்கிறார். மற்றபடி நான் ஆத்மா, பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம் இரும்பு யுகத்திலிருந்து விடுபட்டு தங்க யுகத்திற்கு செல்வோம். ஆத்மாவாகிய நான் தந்தையை அறிந்து கொள்ள வேண்டும், அவரது நினைவிலேயே இருக்க வேண்டும். இந்த பயிற்சி பலருக்கு குறைவாக இருக்கிறது. பலர் வருகிறார்கள், நன்றாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். மற்றபடி உள்ளுக்குள் எவ்வளவு கரை படிந்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அழகான நிலையிலிருந்து அசுத்தமானவர்களாக ஆகிவிட்டனர். பிறகு மீண்டும் அழகானவர்களாக ஆவது எப்படி என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. சரித்திர பூகோளத்தை மட்டுமே அறிந்து கொள்ளும் விஷயம் கிடையாது. தூய்மையாக எப்படியாவது தண்டனை அடையாமல் இருப்பதற்கான உபாயம் நினைவில் இருப்பது. நினைவு சரியாக இல்லை என்றால் யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஞானத்தில் தன்னை அதிபுத்திசாலி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இதில் எந்த பெருமையும் கிடையாது. மூல விஷயம் நினைவு ஆகும். நினைவில் பலர் பக்குவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதனால்தான் எச்சரிக்கையாக இருங்கள், பண்டிதராக மட்டுமே இருந்து விடாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் ஆத்மா, நான் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மன்மனாபவ என்று தந்தை கட்டளையிட்டிருக்கிறார். இது மகாமந்திரமாகும். தன்னை நட்சத்திரம் என்று புரிந்து கொண்டு தந்தையையும் நட்சத்திரமாக புரிந்து கொண்டு தந்தையை மட்டுமே நினைவு செய்யுங்கள். தந்தை உருவத்தில் மிகப்பெரிய உருவத்தில் வருவது கிடையாது. ஆக ஆத்ம உணர்வுடையவராவதில்தான் முயற்சி உள்ளது. உலகின் பேரரசன் பேரரசியாக ஒருவர் ஆகிறார் என்றால் அவர்களுக்கு லட்சக்கணக்கான பிரஜைகள் இருப்பார்கள். பிரஜைகள் பலர் இருப்பார்கள் அல்லவா? சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொள்வது மிக எளிது. ஆனால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் தூய்மையாக ஆவீர்கள். இந்த பயிற்சி மிகவும் கடினமானது. நினைவு செய்ய அமர்கின்ற பொழுது அதிக புயல்கள் தடைகளாக வருகின்றன. யாராவது அரை மணி நேரம் கூட ஒரே நிலையுடன் அமர்வது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அடிக்கடி மறந்து விடுகிறார்கள். இதில் உண்மையிலும் உண்மையான குப்தமான முயற்சி இருக்கிறது. சக்கரத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வது எளிதாகும். மற்றபடி ஆத்ம அபிமானியாகி தந்தையை நினைவு செய்வதை சிலர் கடினம் என்று நினைத்து அதை நடிப்பது போல செயலில் கொண்டு வந்து விடுகிறார்கள். தந்தையின் நினைவின் மூலம்தான் நீங்கள் தூய்மையாவீர்கள். நோயற்ற உடல், நீண்ட ஆயுள் கிடைக்கும். உலகத்தின் சரித்திர பூகோளத்தை பற்றி புரிய வைப்பதால் மட்டுமே மாலையின் மணியாக வந்துவிட முடியாது. நினைவின் மூலமாகத்தான் மணியாக ஆவீர்கள். இந்த முயற்சி யாரும் செய்வது கிடையாது, நான் நினைவில் இருப்பது கிடையாது என்று தானே புரிந்து கொள்கிறீர்கள். நல்ல நல்ல மகாரதிகளும் இந்த விஷயத்தில் வேகம் இல்லாமல் இருக்கிறார்கள். முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க முடிவது இல்லை. இந்த விஷயம் கடினமானது. கல்பத்தின் ஆயுளை அவர்கள் நீட்டித்து விட்டார்கள். நீங்கள் 5000 ஆண்டுகள் என்று நிரூபணம் செய்கிறீர்கள். ஆனால் ஆத்மா பரமாத்ம ஞானத்தை சிறிதும் அறியாமல் இருக்கிறார்கள். நினைவே செய்வது இல்லை. ஆகவே மனநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுகிறது. தேக உணர்வு அதிகமாக இருக்கிறது. ஆத்ம உணர்வுடையவர் ஆகிற போதுதான் மாலையில் மணியாக ஆக முடியும். உலக சரித்திர பூகோளத்தை புரிய வைப்பதால் நான் மாலையில் நெருக்கத்தில் வந்துவிடுவேன் என்பது கிடையாது. இந்த விஷயத்தை முதன் முதலில் புத்தியில் கொண்டு வர வேண்டும். ஆத்மா மிக சிறியதாக உள்ளது. அதில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது. பிறகு சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். முக்கியமான விஷயம் நினைவு. யோகியின் நிலை தேவை. பாவ ஆத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். ஆத்மா நினைவின் மூலமாகத்தான் தூய்மையாக ஆகும். யோக பலமுடையவர்கள்தான் தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். இந்த முயற்சியை மிக சிலர் மட்டுமே செய்கிறார்கள். மாயையின் புயல்கள் அதிகமாக வரும். இது மிகவும் குப்தமான சூக்ஷ்மமான முயற்சி. லக்ஷ்மி நாராயணராக ஆவது சித்தி வீட்டுக்கு செல்வது போன்ற கிடையாது. இந்த பயிற்சி ஏற்பட்டுவிட்டால் நடந்தாலும் காரியங்கள் செய்தாலும் தந்தையின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் நினைவு என்று கூறப்படுகிறது. மற்றபடி இந்த ஞானத்தின் விஷயங்களை சிறிய குழந்தைகள் கூட புரிந்து கொண்டுவிடும். சித்திரங்களில் அனைத்து யுகங்களும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பொதுவானதாகும். எந்த ஒரு காரியம் துவங்கும் பொழுதும் ஸ்வஸ்திகா வரைகிறார்கள். இது சத்தியுகம், திரேதா யுகம், யுகங்களின் அடையாளம். மேலே சிறிய சங்கம யுகம் இருக்கிறது. ஆக முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் அமைதியை பரப்ப முடியும். நினைவின் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றிய விஷயத்தை முழு உலகமும் மறந்து இருக்கிறது. பரமாத்மா 1000 சூரியனை விட பிரகாசமாக இருக்கிறார் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இவ்வாறு எப்படி இருக்க முடியும்? ஆத்மாதான் பரமாத்மா என்று கூறுகின்ற பொழுது இரண்டும் ஒன்றாகி விடுகிறது அல்லவா? சிறியது பெரியதற்கு வித்தியாசம் இல்லாமல் போய்விடுகிறது. இதை பற்றி புரிய வைக்க வேண்டும். ஆத்மாவின் ரூபம் புள்ளியாகும். ஆத்மாதான் பரமாத்மா என்றால் பரமாத்மாவும் புள்ளியாகி விடுகின்றார் அல்லவா? இதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. அனைவரும் பரமாத்மாவாக ஆகிவிட்டால் அனைவரும் படைப்பவர்களாக ஆகிவிடுவர். அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை அல்லவா? மற்றபடி ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் அவரவர்களுக்கான பாகம் கிடைத்திருக்கிறது. இதை புத்தியில் பதிய செய்ய வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னை நினைவு செய்தால் கரை நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் முயற்சியாகும். அரை கல்பம் தேக அபிமானத்தில் இருந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவராக இருந்தும் தந்தையை அறியாமல் இருந்தீர்கள். ஞானத்தை அறியாமல் இருந்தீர்கள். அடைந்தீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அடையக்கூடிய ஞானம் மறைந்து விடுகிறது. நாம் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுப்போம், நடிப்பை நடிப்போம் என்ற ஞானம் மட்டுமே அங்கு இருக்கும். இதில் கவலைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஒவ்வொருவரும் அவரவர்களது நடிப்பை நடிக்க வேண்டும். அழுவதால் என்ன கிடைக்கும்? இது புரிய வைக்கப்படுகிறது. ஒருவேளை சிறிது புரிந்து கொண்டால் கூட அமைதியாகி விடுவார்கள். சுயம் புரிந்து கொண்டால் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். வயதானவர்கள் புரிய வைக்கவும் செய்கிறார்கள். அழுவதால் திரும்பி வந்துவிட மாட்டார்கள். ஷரீரத்தை விட்டு ஆத்மா சென்று விட்டால் இதில் அழுவதற்கு என்ன இருக்கிறது என்று அஞ்ஞான காலத்திலும் நினைக்கிறார்கள். ஆனால் ஆத்மா மற்றும் பரமாத்மா என்றால் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆத்மாவில் கரை படிந்திருக்கிறது, ஆனால் ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆக இது மிக ஆழமான விஷயமாகும். பல குழந்தைகள் நினைவில் இருப்பது கிடையாது என்று பாபா அறிவார். புரிய வைப்பதால் மட்டும் என்ன கிடைக்கும்? அதிக தாக்கம் ஏற்படுகிறது. ஆனால் இதன் மூலம் அவர்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படுவது கிடையாது. ஆத்மா பரமாத்மாவின் அறிமுகம் கிடைக்கும் பொழுதுதான் நான் அவரது குழந்தை என்று புரிந்து கொள்வார். தந்தை தான் பதீத பாவனன், வந்து நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். அவரும் புள்ளியாக இருக்கிறார். ஆக தந்தையை நிரந்தரமாக நினைவு செய்ய வேண்டும். மற்றபடி சரித்திரம் பூகோளத்தை அறிந்து கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. புரிந்து கொள்ள முடிந்தாலும் கூட நான் ஆத்மா என்ற நினைவில் இருப்பதில்தான் முயற்சி இருக்கிறது. ஆத்மா பரமாத்மாவை பற்றிய விஷயங்களை உங்களுக்கும் தந்தை வந்துதான் புரிய வைக்கிறார். சிருஷ்டி சக்கரம் எளிதானது. எவ்வளவு முடியுமோ எழுந்தாலும் அமர்ந்தாலும் ஆத்ம உணர்வுடையவராவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் மிக அமைதியாக இருப்பார்கள். நான் அமைதியில் செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். நிராகார உலகிற்கு சென்று அமர வேண்டும். நமது பாகம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. தந்தையின் ரூபம் புள்ளி என்று புரிந்து கொள்வார்கள். அவர் மிக பெரிய லிங்கமாக கிடையாது. பாபா மிகவும் சிறிதாக உள்ளார். அவரே ஞானம் நிறைந்தவராகவும் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாகவும் இருக்கிறார். ஆத்மாவாகிய நானும் ஞானம் நிறைந்தவனாக ஆகிக் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும். உலகில் யாரும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. பிராமணர்களாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். துறவிகளும் கூட அறிந்திருக்கவில்லை, வந்து புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் அவரவர்களது தர்மத்தில் தான் வரக்கூடியவர்கள். கணக்கு வழக்கை முடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். நீங்கள்தான் இந்த முயற்சி செய்வதன் மூலம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைவீர்கள். இப்பொழுது மீண்டும் ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும். ஆத்மாவில் தான் மனம் இருக்கிறது அல்லவா? ஆத்மாவில் உள்ள மனதை தான் தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும். மனம் ஷரீரத்தில் கிடையாது. ஷரீரத்தில் உள்ளது அனைத்தும் ஸ்தூல இந்திரியங்கள். மனதை ஈடுபடுத்த வேண்டும். இது ஆத்மாவின் காரியம். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பிறகு பரமாத்மா தந்தையிடம் மனதை செலுத்த வேண்டும். ஆத்மா மிகவும் சூட்சமமானது. சிறிய சூக்மமாக இருக்கும் ஆத்மா எவ்வளவு நடிப்பை நடிக்கிறது, இதுதான் உண்மை. இவ்வளவு சிறியதாக இருக்கும் பொருளில் எவ்வளவு அழிவற்ற பாகம் நிறைந்திருக்கிறது. அது ஒருபொழுதும் அழியக்கூடியது கிடையாது. மிகவும் சூட்சமமானது. நீங்கள் முயற்சி செய்தாலும் பெரிய பொருட்களின் நினைவு வந்துவிடுகிறது. ஆத்மாவாகிய நான் சிறிய நட்சத்திரமாக இருக்கிறேன். தந்தையும் சிறியதாக இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் முதன் முதலில் இந்த முயற்சி செய்ய வேண்டும். இவ்வளவு சிறிய ஆத்மாதான் இந்த நேரத்தில் தூய்மையற்ற நிலையில் இருக்கிறது. ஆத்மாவை தூய்மையாக ஆக்கும் முதல் உபாயம் இதுதான். படிப்பை படிக்க வேண்டும். மற்றபடி விளையாடுவது குதிப்பது தனிப்பட்ட விஷயம். விளையாடுவதும் ஒரு கலையாகும். படிப்பின் மூலம் பதவி கிடைக்கிறது. விளையாட்டின் மூலம் பதவி கிடைக்காது. விளையாட்டிற்கான துறை தனியாக இருக்கும். அதற்கும் ஞானம் அல்லது நினைவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. போக் வைப்பதும் விளையாட்டு விளையாட்டு. முக்கியமான விஷயம் நினைவு. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தர்மராஜரின் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக நினைவின் குப்த முயற்சி செய்ய வேண்டும். தன்னை ஆத்மா பிந்து என்று புரிந்து கொண்டு பிந்துவாகிய தந்தையை நினைவு செய்வதுதான் தூய்மையாவதற்கான உபாயம். ஞானத்தில் தன்னைத்தான் அதிபுத்திசாலி என்று நினைக்கக்கூடாது. ஒரே சீரான நிலையை உருவாக்கும் பயிற்சி செய்ய வேண்டும். தந்தையின் கட்டளை எதுவோ அதை கடைபிடிக்க வேண்டும். வரதானம். ஒவ்வொரு செயலை செய்யும் பொழுதும் தாமரை மலர் என்ற ஆசனத்தில் வீற்றிருக்கும் சகஜமான மற்றும் நிரந்தர யோகி ஆவீர்களாக. விளக்கம். நிரந்தரமாக நினைவில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்றால் தாமரை மலர் என்ற ஆசனத்தில் எப்பொழுதும் வீற்றிருங்கள். ஆனால் யார் லேசாக இருக்கிறார்களோ அவர்களே தாமரை மலரின் ஆசனத்தில் நிலைத்திருக்க முடியும். எந்த ஒரு விதமான சுமை அல்லது பந்தனம் இல்லாமல் இருக்கட்டும். மனதின் எண்ணங்களின் சுமை, சுபாவங்களின் சுமை, உலகத்தின் அழியக்கூடிய பொருட்களின் கவர்ச்சியின் சுமை, லௌகீக உறவினர்கள் மீதான பற்றின் சுமை, இந்த எல்லா சுவைகளும் முடிந்து விடும் பொழுது அப்பொழுதுதான் தாமரை மலரின் ஆசனத்தின் மீது வீற்றிருக்கும் நிரந்தர யோகியாக ஆக முடியும். ஸ்லோகன். சகிப்புத்தன்மையின் குணத்தை தாரணை செய்து கொண்டு விட்டீர்கள் என்றால் அசத்தியத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டி இருக்காது. அவ்யக்த சமிஞ்சை மகான் ஆக வேண்டும் என்றால் இனிமை மற்றும் பணிவின் குணத்தை கடைபிடியுங்கள். ஒருவருடைய சம்ஸ்காரம் சரளமாக இனிமையாக இருக்கிறது என்றால் அந்த சம்ஸ்காரம் சொரூபத்தில் வருகிறது. சுபாவம் பாப்தாதாவிற்கு சமமாக ஆகிவிடும் பொழுது அனைவருக்கும் உங்கள் மூலமாக பாப்தாதாவின் சொரூபம் தென்படும். எப்படி பாப்தாதா இருக்கிறாரோ அதே போல மிக சரியாக அதே குணங்கள், அதே செயல்கள், அதே வார்த்தைகள், அதே சங்கல்பங்கள் அனுபவமாகும். இவர் பாப்தாதாவை போலவே தோன்றுகிறார் என்று அனைவருடைய வாயிலிருந்தும் வெளிப்படும். ஓம் சாந்தி.